الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله، وما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, பாகப்பிரிவினை என்ற தொடர் சட்டத்தில் இன்று 13வது வாரத்தில், அதாவது ஏற்கனவே நாம் உங்களுக்கு மையத்தோடு ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்னால், அந்த மையத்தோடு நெருக்கமான நேரடியான தொடர்புள்ளவர்களுடைய சட்டங்களை தான் எடுத்து சொன்னோம். உதாரணமாக ஒருவர் மரணிக்கும் போது அவருடைய பிள்ளைகள் நேரடியாக அவரோடு தொடர்புள்ளவர்கள், அவருடைய பெற்றோர்கள் நேரடியாக அவரோடு தொடர்புள்ளவர்கள், கணவன் மரணித்தால் மனைவி மரணித்தால் கணவன் நேரடியாக தொடர்புள்ளவர்கள், அதே போன்று அவருடைய சகோதரர்கள். அப்ப இவர்களுடைய சட்டம், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன பகுதி, என்ன பங்கு, அவைகளுக்குரிய நிபந்தனைகள் என்ன என்பதெல்லாம் என்ன செய்யப்பட்டது, விளக்கப்பட்டது. இப்ப பாகப்பிரிவினையில வந்து சொத்துக்கு தகுதி வாய்ந்தவர்களாக வரக்கூடிய இரண்டாம் சாரார், இவங்க நாங்க ஏற்கனவே சொன்னவர்கள் முதலாம் சாரார், இவங்க தான் முதல் நிலைமைப்படுத்தப்படக்கூடியவர்கள். அதுலேயும் விசேஷமாக அந்த ஆறு பேரும், யாரு, பிள்ளைகள், பெற்றோர்கள், கணவன், மனைவி, இந்த ஆறு பேரும் என்ன எல்லா சந்தர்ப்பத்திலையும் பங்கில் வரக்கூடியவர்கள். சரி, அப்ப எனவே இவர்கள் முதன்மைப்படுத்தப்படக்கூடியவர்கள், இவர்களுக்கு பகுதிகள் ஏற்கனவே சொல்லப்பட்டது. இப்ப அடுத்தது நாங்க மையத்துடைய இரண்டாம் பகுதியினர், அதாவது மையத்தில இருந்து அவருடைய ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த உறவினர்களை தாண்டி வரக்கூடியவர்கள். இப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மையத்தினுடைய பேரப்பிள்ளைகள். அப்ப பேரப்பிள்ளைகள்னு சொல்லும் போது டைரக்ட் இல்ல, அவங்க மையத்தினுடைய பிள்ளைகளை தாண்டி வரக்கூடியவர்கள். அதே போல மையத்தினுடைய பாட்டி, அதாவது மையத்தினுடைய உம்மா வாப்பாவை தாண்டி வரக்கூடியவர்கள், மையத்தினுடைய அப்பா இல்லாட்டி உம்மம்மா இப்படி வரக்கூடியவர்கள். அதே போன்று மையத்தினுடைய சகோதரர்கள் சொன்னோம், அவர்கள் பங்கில் வரக்கூடியவர்கள், இந்த சகோதரர்களுடைய பிள்ளைகள். அப்ப இவங்க எல்லாம் டைரக்டா மையத்தோடு கனெக்ட் உள்ள ஆக்கள் இல்ல, அதை தாண்டி வரக்கூடியவர்கள். ஆனால் இவர்களுக்கும் சொத்தில் பங்குரிமை உண்டு, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்ல, சில சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கும் பங்குரிமை உண்டு. எனவே ஒரு மையத்தினுடைய அனந்தரக்காரர்கள் யார் என்பதை விளக்கும் போது உலமாக்கள் இவங்களையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. உதாரணமாக ஒருவருடைய அனந்தரக்காரர் லிஸ்ட் எடுத்தா மகன், மகண்ட மகன் அப்படின்னு சேர்த்து சொல்லுவாங்க, தந்தை, அவருடைய தந்தை, தாய், தாயினுடைய தாய், இப்படி அனந்தரக்கார லிஸ்ட் சொல்லும் போது என்ன செய்வார்கள், சேர்த்து சொல்வார்கள். அப்ப எனவே முதலாம் பகுதியிற்குரிய விளக்கங்களை நாங்க சொல்லி முடிச்சிருக்கிறோம். இரண்டாம் பகுதிக்குரியவர்கள் தான் அந்த மையத்தினுடைய சுட்டு வட்டாரத்தில் உள்ளவர்களை தாண்டி வரக்கூடியவர்கள். அதுல முதன்மைப்படுத்தப்படக்கூடியவர் வந்து மையத்தினுடைய பேரப்பிள்ளைகள் தான். ஏண்டா மையத்தினுடைய மகனுடைய பவர் என்னதோ அதே பவர் மவன் இல்லாத போது பேரப்பிள்ளைக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும், பேரர்களுக்கு என்ன செஞ்சிடும், பேரன் பேத்திமாருக்கு வரும். அப்ப எனவே மையத்தோடு இரண்டாம் பகுதியினர்கள் யார் நெருக்கமானவர்கள் பார்த்தா அந்த மையத்தினுடைய பேரப்பிள்ளைகள் தான். சரி, அப்ப பேரப்பிள்ளைகள் சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் மையத்தினுடைய ஆண் பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகள் தான் சட்டத்தில் வருவாங்க. மையத்தினுடைய ஆண் பிள்ளையினுடைய பிள்ளைகள், அது ஆம்பளை பேரப்பிள்ளையா இருந்தாலும் சரி, பேத்தியா இருந்தாலும் சரி. அப்ப மையத்தினுடைய பேரர்கள் அனந்தரத்தில் வருபவர்கள் யார் என்றால் அந்த மையத்தினுடைய ஆண் மகனுடைய பிள்ளைகள் தான். இப்ப எங்களுக்கு தெரியும் மையத்தினுடைய பெண்மகளுடைய பிள்ளையையும் நாங்க பேரப்பிள்ளைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இருந்தாலும் அவர்கள் அனந்தரத்தில் என்ன செய்ய மாட்டார்கள், வரமாட்டார்கள். அப்ப யார் வருவார்கள், மையத்தினுடைய ஆண் மகனுக்குரிய பேரப்பிள்ளைகள். அப்ப அந்த பேரப்பிள்ளைகள்ல வந்து பேரனும் இருக்கிறாரு, பேத்தியும் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே என்ன செய்வாங்க, சட்டத்தில் வருவாங்க. சரி, இவர்கள் எப்போது வருவார்கள் சட்டத்தில் என்றால் அந்த மையத்துக்கு வந்து பிள்ளைகள் உயிரோடு இருக்கக்கூடாது. இப்ப மையத்தினுடைய மகன் உயிரோடு இருக்கும் போது பேரப்பிள்ளைகள் யாரும் என்ன செய்யமாறார்கள், வரமாட்டார்கள். இப்ப சில சமயத்தில் நாங்க இப்படி யோசிக்கலாம், ஒரு மையத்துக்கு வந்து அஞ்சு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அஞ்சு ஆண் மகன், அந்த அஞ்சு ஆண் மகன்ல வந்து நாலு பேர் என்ன செஞ்சிட்டாங்க, மவுத் ஆயிட்டாங்க, எல்லா பிள்ளைகளும் திருமணம் முடித்து அவர்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது. அஞ்சு ஆம்பளை புள்ள, அந்த அஞ்சு ஆம்பளை புள்ளையில நாலு ஆம்பளை புள்ளையில் இறந்து விட்டார்கள், அந்த நாலு ஆம்பளை புள்ளையலுக்கும் என்ன இருக்கிறது, பேர குழந்தைகள் இருக்கிறது. ஒரே ஒரு மையத்தில மகன் மட்டும் இருக்கிறார், ஒரே ஒரு மகன் மட்டும் இருக்கிறார். இந்த ஒருவர் போதும் இவர் எல்லாத்தையும் பிளாக் பண்றது. மையத்துக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருந்தாலும் பேர பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டார்கள், சட்டத்தில் வரமாட்டார்கள். இப்ப சில சமயத்தில் ஆம்பளை புள்ளன்னு சொல்லும் போது இப்படியும் வரலாம். ஒரு மையத்துக்கு ரெண்டு பொண்டாட்டி, அவருக்கு இரண்டு மனைவிமார், ஒரு மனைவியில ரெண்டு ஆம்பளை புள்ள, அடுத்த மனைவியில ஒரு ஆம்பளை புள்ள, ரெண்டு ஆம்பளை புள்ள, ஒரு மனைவியில வந்த அந்த ரெண்டு ஆம்பளை பிள்ளையுடைய பிள்ளைகளும் மௌத்தாயிட்டாங்க, அவங்களோட பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. அடுத்த மனைவிக்கு உள்ள ஆம்பளை புள்ள அவர் உயிரோடு இருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட இந்த அடுத்த மனைவியினுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, இவங்க வந்து தடுத்துருவாங்க. ஏன், இவர் மையத்தினுடைய மகன். அது இந்த புண்டாட்டிக்கா இருந்தாலும் அந்த புண்டாட்டிக்கா இருந்தாலும் மையத்தினுடைய மகன் என்ற சட்டத்தில் அவர் என்ன செய்யறார், அவர் இருக்கிறார். அப்ப எனவே மையத்தினுடைய மகன் ஒருவர் இருக்கும் போது பேர பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டார்கள், சட்டத்தில் வரமாட்டார்கள். இப்ப சில சமயத்தில் நமக்கு யோசனை வரலாம், அப்ப எல்லா சொத்தும் இந்த மகனுக்கு போனால் அந்த பிள்ளைகளும் தன்னுடைய மகனுடைய பிள்ளைகள் தானே, அப்ப அவங்க அநியாயம் செய்யப்படுவார்களே. சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியாது, வியாக்கியானம் பேச முடியாது. சட்டம் போட்டவன் அல்லாஹ். ஆண் மகன் இருந்தால் என்ன, பேர பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டார்கள், வரமாட்டார்கள். ஆனால் இருந்தாலும் கூட மார்க்கம் ஒரு மாற்று வழியை வைத்திருக்கிறது. இப்படியான ஒரு தருணம், ஒரு நிலைமை ஃபேமிலியில இருந்தா, இப்படியான நிலைமை ஒரு ஃபேமிலியில இருந்தா, ஒரு வாப்பா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார், மற்ற மகன்மாருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் மகன்மார் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா இவருக்கு ரைட்ஸ் இருக்கி, வாப்பாக்கு ரைட்ஸ் இருக்கி, தன்னுடைய சொத்துல மூன்றில் ஒரு பகுதியில் அனந்தரத்தில் வராத அந்த பேர குழந்தைகளுக்கு வசியத்தை செஞ்சுவிட்டு இவர் மௌத்தாருது. எனக்கு பின்னால் என்னுடைய சொத்தை பங்கு பிரிக்கிற நேரத்தில் மூன்றில் ஒரு பகுதி என்னுடைய மரணித்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், போகணும்னு சொல்லி இவர் வசியத்து பண்ணிட்டார் என்று சொன்னா, அப்ப அந்த பிள்ளைகளுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு? ஒன்றும் சொல்லாம மௌத்தானார் என்றா இருக்கிற மகன் விரும்பி கொடுத்தாதான். இருக்கிற மகன் இல்ல, எல்லாம் எனக்கு தான் ஆகணும், நான் தான் சொத்துக்கு உரிமையாளர் என்று சொன்னா சட்டத்தில் அவருக்கு தான், சட்டத்தில் என்ன அவருக்கு தான். சரி, அப்ப எனவே பேர பிள்ளைகள் வந்து அனந்தரத்தில் வருவதாக இருந்தால் மையத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ஆம்பளை பிள்ளைகள் இருக்கக்கூடாது. ஏன் ஆண் பிள்ளைகளை சொல்கிறோம், மையத்துக்கு பெண் பிள்ளை இருந்தால் பேர பிள்ளைகள் வருவார்கள். மையத்துக்கு மௌத்தா, ஒரு மௌத்தா வராரு, அவருக்கு ஒரு பொம்பளை மகளும் ஒரு ஆம்பளை மகனும் இருந்துச்சு. ஆம்பளை மகன் ஏற்கனவே மௌத்தாயிட்டாரு, அந்த ஆம்பளை மகனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். இப்ப வாப்பா மௌத்தாராரு, அப்பா மௌத்தாராரு. இப்ப மௌத்தார நேரத்தில் அவருடைய அனந்தரை யாரு, அவருக்கு ஒரு மகள் இருக்கிறது, மகனினுடைய மகன் ஒருவர் இருக்கிறார், அல்லது மகனினுடைய மகள் ஒருவர் இருக்கிறார் என்றால் அனந்தரத்தில் என்ன செய்வாரு, வருவார். ஏன்னா பெண் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டார்கள், தடுக்க மாட்டார்கள். ஆண் பிள்ளைகளாக இருந்தால் என்ன செய்து விடுவார்கள், தடுத்து விடுவார்கள். அப்ப எனவே பேர பிள்ளை எப்போது சொத்துரிமை பங்கில் உரிமையுள்ளராக வருவார், இது முதலாவது விளங்க வேண்டிய சட்டம். மையத்துக்கு ஆண் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இருக்காவிட்டால் தான் அவர்கள் என்ன செய்வார்கள், உள்ளே வருவார்கள். சரி, மையத்துக்கு ஆண் பிள்ளை இல்லாம வந்துட்டாங்கன்னு வைங்க, இவருக்கு என்ன சட்டம், இப்ப என்ன பங்கு இவருக்கு என்றால், வாப்பா இருந்தால் வாப்பாக்கு என்ன சட்டமோ, இவருடைய வாப்பா மௌத்தான, இவருடைய வாப்பா இருக்காரே, இந்த பேர புள்ளையிட மௌத்தான வாப்பா இருக்காரே, இப்ப மௌத்தானவருடைய மகன் அவர், அவர் ஏற்கனவே மௌத்தாயிட்டாரு. அந்த வாப்பா இருந்தா அவருக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் இவருக்கு. இப்ப இருந்து மையத்துடைய மகனுக்கு என்ன சட்டம் நான் சொல்லியிருக்கிறோம், அவர் மட்டும் தனிய வந்தால், இப்ப ஒருத்தர் மௌத்தாகுறாரு, அவருக்கு ஆம்பளை புள்ள ஒன்று மட்டும்தான் இருக்குது, மொத்த சொத்தும் யாருக்கு, அந்த ஆம்பளை பிள்ளைக்கு. ஆம்பளை புள்ள ரெண்டு இருந்துச்சு, வேற யாரும் இல்ல, மொத்த சொத்தும் அந்த ரெண்டு பிள்ளைக்கு தான். தனிய வந்தா மொத்த சொத்தையும் என்ன செய்வாரு, மகன் எடுப்பார். இதே போன்றுதான் பேர பிள்ளை தனிய வந்தால் அனந்தரக்காரர்கள் வேற யாருமே இல்லாட்டி மொத்த சொத்தும் என்ன செய்யும், அவருக்கு போயிருக்கு. இது அவருடைய முதல் நிலைமை. இரண்டாவது நிலைமை என்ன சொன்னோம், மகன் மரணித்தவருக்கு மகளோடு வருகிறார், மரணித்தவருக்கு மகனும் இருக்கிறது மகளும் இருக்கிறது, அனந்தரக்காரர்கள் வேற யாரும் இல்லண்டா, என்ன நடக்கும், அந்த சொத்தை மகனுக்கும் மகளுக்கும் ரெண்டு மகனுக்கு ஒன்று மகளுக்கு என்ற அடிப்படையில் என்ன செய்யப்படும், பிரித்து கொடுக்கப்படும். இதே மாதிரி தான் இறந்தவருக்கு பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள், மகனும் பேத்தியும் பேரனும், பேத்தியும் பேரனும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க என்று சொன்னா அந்த சொத்தை என்ன செய்யப்படும், அவங்களுக்கு இடையில எப்படி மகனுக்கும் மகளுக்கும் பிரிச்சு கொடுத்தோமோ அந்த மாதிரி என்ன செய்வாங்க, பிரித்து கொடுப்பார்கள். சரி, ஏனைய அனந்தரக்காரர்களோடு வந்தால், பேரன் வருகிறார், பேரன் தடுக்காத ஏனைய அனந்தரக்காரர் வராங்க, மௌத்தானவருக்கு தாய் இருக்கிறார், மூத்தானவருக்கு மகள் இருக்கு, மூத்தானவருக்கு பேரன் இருக்கு. இப்ப என்ன செய்வாங்க, தாயுட ஹக் என்ன அதை கொடுத்துருவாங்க. தாயுட ஹக் என்ன இந்த இடத்துல ஆறுல உண்டு. ஏன் பேரன் நீக்கிறார், வாப்பட இடத்துக்கு பேரன் வந்துருவார். ஆறுல உண்டு. மனைவிக்கு என்ன செய்யணும், இங்க பேரன் நீக்கிறதால எட்டுல உண்டு. என்ன செய்யும், மகனுக்கு போவோம், மனைவிக்கு போவோம், மத்த பேலன்ஸ் என்ன செய்வோம் நாங்க, பேலன்ஸ் பேரனுக்கு கொடுப்பாங்க, எஞ்சியதை எடுப்பார். அப்ப பாருங்க, மொத்தத்தை எடுப்பார். மகளோடு வருகின்ற போது என்ன ரெண்டு ஒன்று என்ற விதத்தில் எடுப்பார். ஏனை அனந்தரக்காரர்களோடு வந்தால் அந்த அனந்தரக்காரர்களுக்குரிய ஹக்கு என்னதோ அதை கொடுத்து போக பேலன்ஸ் என்ன செய்வாரு, இவர் எடுப்பார். இதுதான் பேரனுக்குரிய சட்டம். பேத்திக்குரிய சட்டம் இதை விட கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல என்ன செய்வோம், பேத்திக்குரிய சட்டத்தை விளங்கப்படுத்துவோம். அப்ப மையத்துக்கு வந்து சுட்டு வட்டாரத்தில் இருப்பவர்கள், அந்த மையத்தினுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன் மனைவி, சகோதர சகோதரிகள், இவங்க தான் முதல் நிலைமையாக என்ன செய்வாங்க, வருவாங்க. இவங்களை தாண்டி வரக்கூடியவர்கள் யார் என்று சொல்றோம், பேரர்கள், அதே போன்று சகோதர சகோதரிகளுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள், அதே போன்று மையத்தினுடைய சாட்சான் ஒருத்தர் இருக்காரு, வாப்பாட பிரதர், மையத்தினுடைய வாப்பாட பிரதர். அவர் எப்படி உழுக்க வருவாண்டா, வாப்பா காரணமாக என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார். அவரை நாங்க பின்னால இன்ஷால என்ன செய்வோம், தனியாக சாச்சாவுக்குரிய சட்டம் என்ன சொல்லுவோம். எதற்கு சொல்றேன் சொன்னா, இவங்க எல்லாம் இரண்டாம் நிலையில வரக்கூடியவர்கள். மையத்தை ஒட்டியிருக்கக்கூடிய முதலாம் நிலைமை ஒன்று இருக்கின்றது, மையத்தை தாண்டி வரக்கூடிய இரண்டாம் நிலைமை ஒன்று இருக்கிறது. அந்த நிலையில் இருப்பவர்கள் தான் இப்போது நாம் சொன்னவர்கள். அதுல பேரனுடைய சட்டம் என்ன செய்யப்பட்டது உங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டது. ஏனைய பேத்தி ஏனையவர்களுடைய சட்டத்தை இன்ஷால்லா அடுத்த வகுப்புகளில் ஞாபகம் ஒட்டுவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.